உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது காஃபி சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்துதல் பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உணவு பதன்செய் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஆனந்த் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து முனைவர் மா ஆனந்த், இணை பேராசிரியர் தோட்டக்கலை. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காஃபி பதப்படுத்துதல். ஸோ காஃபி பதப்படுத்துதல் அப்படின்னா, நம்ம வந்து காஃபிங்கிறது பார்த்திங்களா வந்து 15வது நூற்றாண்டுலேருந்து நம்ம வந்து பருகிட்டுருக்கோம். இது ஒரு பானமாக வந்து பருகிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த காஃபி வந்து நமக்கு புத்துணர்ச்சி மெயினாக வந்து நமக்கு கொடுக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது வந்து காஃபி வந்து 3 மாநிலங்களில் வந்து அதிகமாக நம்ம பயிரிட்டுருக்கோம். ஒன்று வந்து கர்நாடகாவில் வந்து 71%, அதே மாதிரி வந்து கேரளாவில் வந்து 21%, அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து 5% இருக்குங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது ஆந்திரா, ஒரிசா இது மாதிரி இடத்துல வந்து 3% மட்டும்தான் வந்து நம்ம பயிரிட்டுருக்கோம். ஸோ நம்ம 71% பார்க்கும்போது வந்து கர்நாடகாவில் தான் வந்து அதிகமாக வந்து நம்ம பயிரிட்டுருக்கோம். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இது வந்து ஏற்காடு, கொல்லிமலை, அடுத்து தடிங்குடிசை மற்றும் வந்து கீழ்ப்பழனி இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து கீழ்கோத்தகிரியில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த காஃபி வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் அது வந்து கூடலூர்லேயும் வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டுருக்கோம் இந்த காஃபி. இந்த காஃபி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இது இருக்குங்க. ஒன்று வந்து காஃபியாக அரபிக்கான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரொபஸ்டான்னு சொல்லுவோம். இது ரெண்டு பிரிவுகளில் வந்து நம்ம காஃபி வந்து இருக்குங்க. இது பார்க்கும்போது வந்து அரபிக்கா காஃபி அப்படிங்கும்போது பார்க்கும்போது உற்பத்தி லெவலில் பார்க்கும்போது 60% வந்து நம்ம அரபிக்கா காஃபி தான் நம்ம பயிரிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து ரொபஸ்டான்னு பார்க்கும்போது வந்து நம்ம 40% தான் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து இன்னொன்று பார்க்கும்போது வந்து இந்த அரபிக்கா காஃபியை வந்து நமக்கு வந்து செலவு வந்து அதிகமாகும். ஏன்னா அறுவடை பார்க்கும்போது உங்களுக்கு 4-5 அறுவடைகள் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஆள் கூலி. அடுத்து வந்து பதப்படுத்துதல் பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து ப்ராசஸிங் வந்து நம்ம இதில் பண்ணணுங்க. அதே மாதிரி வந்து ரொபஸ்டா காஃபி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அறுவடை வந்து ஒரே ஒரு அறுவடை தான். கடைசியாக வந்து ஒரே ஒரு அறுவடை எடுத்து இதை நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம்னா அதோட அது முடிஞ்சதுங்க. ஸோ அதனால் பார்க்கும்போது வந்து ரொபஸ்டா காஃபி வந்து என்றைக்குமே வந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அடுத்து காஃபி வந்து மெயினாக வந்து நம்ம எந்த இதில் பயிரிடணும் அப்படின்னு பார்த்தீங்களா, மலைப்பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து காஃபி வந்து பயிரிட்டுருப்பாங்க. இதில் வந்து காஃபியோட டெம்பரேச்சர் அதாவது வந்து வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 15-25 டிகிரி சென்டிகிரேட்டை வந்து இருக்கணுங்க. அதே மாதிரி வந்து அரபிக்கா காஃபி வந்து உங்களுக்கு கடல் மட்டத்துலேருந்து பார்க்கணும் 900 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரக்கூடிய வந்து ஒரு பயிருங்க. இதே மாதிரி வந்து ரொபஸ்டா காஃபி பார்க்கும்போது வந்து 700லேருந்து உங்களுக்கு 900 மீட்டர் வரைக்கும் தான் வந்து வருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மெயினாக வந்து மழை வந்து முக்கியமாக இருக்கும். எதனால் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறோன்னா, கோடையில் வந்து கோடை மழை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மார்ச் மாதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து மார்ச் கடைசியிலையும் ஏப்ரல் முதல் வாரத்துலேயும் கண்டிப்பாக வந்து மழை வரணுங்க. காஃபியை பொறுத்தவரை மழை வந்தால் தான் பூ பூக்குங்க. மழை வரல அந்த வருஷம் வந்து கரெக்டாக ஏப்ரல் மேலே வந்து உங்களுக்கு வந்து மழை வரலை, மார்ச் ஏப்ரல் மே இதில் மழை வரலை, அதாவது வந்து மே மாதம் வரைக்கும் மழை லேட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த வருஷம் வந்து மகசூல் ரொம்ப கம்மியாக போயிருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மழை இந்த 2 மாதங்களில் மழை வர மாதிரி மார்ச் ஏப்ரலில் வந்து மழை வர மாதிரி நம்ம இருக்கணுங்க. அடுத்து இன்னொன்று வந்து இது வந்து காஃபியில் பொறுத்தவரை வந்து ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சந்திரகிரி, செலக்ஷன் 9. ஸோ இந்த 2 ரகங்கள் தான் இப்போ வந்து அதிகமாக வந்து பயிரிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி பயிரிட்டவங்களாம் இந்த காவேரி அப்படிங்கிற ஒரு ரகம் பயிரிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து காஃபி போர்டில் வந்து காஃபி வாரியம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்களா அவங்க வந்து சந்திரகிரி, செலக்ஷன் 9 இது மாதிரி வந்து உங்களுக்கு விதைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ விதைகளை வந்து நம்ம நாற்றங்காலில் போட்டுட்டு, ஸோ நாற்றங்காலில் போட்டோன்னா அது வந்து முளைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து 30 நாள் ஆயிருங்க, 28 நாள் ஆயிருங்க முளைச்சி வர்றதுக்கு. ஸோ 25லேருந்து உங்களுக்கு 40 நாள் வரைக்கும் ஆகும் அது முளைச்சி வர்றது. முளைச்சி வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து தொப்பி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்ததுக்கப்புறம் 2 இலைகள் வந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம பாலிபேக்குக்கு அதை மாற்றிடணும். அதை மாற்றினோடனே 6 இலை வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். 6 இலை வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து நிலத்தில் வந்து நட்டுறணும், ஃபீல்டில் வந்து நட்டுறணும். ஸோ இதெல்லாம் விதையிலேருந்து உங்களுக்கு வந்து நடவு வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா உங்களுக்கு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் ஆயிருங்க. ஸோ நடவு அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம எந்த எவ்வளோ இடைவெளியில் வந்து நம்ம நடணும்னு பார்த்திங்களா, ஒரு 1.5 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் நம்ம இடைவெளியில் வந்து நடணுங்க. ஸோ காஃபி பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக வந்து நிழல் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் நிழல் தரும் மரங்கள் வந்து ஏற்கனவே நம்ம நட்டுருக்கணுங்க. ஸோ காஃபி பயிரிடுறதுக்கு முன்னாடியே வந்து நிழல் தரும் மரங்கள் வந்து நட்டுருக்கணும். ஸோ நிழல் தரும் மரங்கள்னு பார்த்தோம்னா மலைப்பகுதியில் பார்த்திங்களா சில்வர் ஓக் வந்து அதிகமாக நட்டுருப்பாங்க. ஸோ சில்வர் ஓக் இருக்கணும், அந்த சில்வர் ஓக்கில் வந்து நம்ம மிளகு வந்து ஊடு பயிராக போட்டுக்கலாம். அடுத்து வந்து பலா நடலாம். அது கூட வந்து இல்லை என்கிட்ட வந்து சில்வர் ஓகே நடலை, நான் வந்து நேரடியாக வந்து நான் வந்து காஃபி வந்து நடப்போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நிழல் தரும் மரங்களான வாழை மரம் வந்து நம்ம நட்டுடலாம். ஸோ வாழையை வந்து நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து நமக்கு வாழையோட வருமானம் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா வந்து காஃபி வந்து மகசூல் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 4 வருடங்கள் ஆயிருங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்று வந்து உரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 160, 120, 160 நம்ம வந்து தலைமணி மற்றும் சாம்பல் சத்து வந்து நம்ம இதை வந்து 4 டைமாக வந்து நம்ம பிரித்து கொடுக்கணுங்க. ஏன் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த காஃபியை பொறுத்தவரை வந்து பூ பூக்கிற டைம் வந்து சொன்னோம், ஏப்ரல் மேல வந்து கண்டிப்பாக பூ பூத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டம்பர் மாதங்கள்லேயே வந்து என்ன ஆகும்னா அந்த மொட்டுக்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ 4 பூ பூக்கிறதுக்கு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த மொட்டுக்கள் வந்து அந்த இலையிலே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த வந்து நம்ம உரத்தை வந்து 3 நாளாக வந்து பிரித்து கொடுக்கணும். அடுத்து இன்னொன்று வந்து பழத்துக்கு வந்து சைஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த 4 டோஸாக வந்து நம்ம பிரித்து கொடுக்குறோம். அடுத்து வந்து நம்ம அறுவடை, இப்போ தான் நம்ம இதுக்கே வரோம், ஸோ பதப்படுத்துதலுக்கே வரும். ஸோ நம்ம அறுவடை அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து காஃபியை பொறுத்தவரை வந்து இந்த அரபிகா காஃபியை பொறுத்தவரை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 அறுவடைகள் வந்து இருக்குது. ஸோ தேர்ந்தெடுத்த பழங்களை பறித்தல் இதுதான் வந்து முதல். ஸோ காஃபியை பொறுத்தவரை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பழுத்த பழங்களை மட்டும் வந்து நம்ம பறிச்சிடுறோங்க. ஸோ இதுதான் வந்து முதல் அறுவடை. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளை பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் பழம் பழுத்திருக்கோ அந்த பழத்தை மட்டும் நம்ம பறித்து எடுத்துடுவாங்க. அடுத்த அறுவடை பார்க்கும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு இதுதான் வந்து மெயின் அறுவடைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா இருக்கிற பழத்தை பழங்கள் எல்லாத்தையும் நம்ம பிரித்து தனியாக எடுத்துடுறோங்க. அதுக்கப்புறம் கடைசி அறுவடையும் போகும்போது ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்ம பழங்களையும் காய்களும் வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுறோங்க. ஸோ இது வந்து இது 3 அறுவடை. ஸோ இந்த 3 அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து நம்ம பதப்படுத்தலுக்கு போகிறோம். ஸோ இந்த பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அறுவடை, அதாவது வந்து தேர்ந்தெடுத்த பழங்களில் வந்து நம்ம எல்லா பழத்தை வந்து நம்ம எடுத்துருப்போம். ஸோ ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து கையால் தான் வந்து ஆளுங்க மூலமாக வந்து நம்ம பழத்தை வந்து நம்ம பறிக்கிறோம். ஸோ அப்போது போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் காய்வெட்டாக இருக்குது, ரொம்ப பழுத்ததாக இருக்குது, அல்லது சில டைமில் வந்து என்ன ஆகும்னா காய்களும் வந்து சேர்த்து பிரிச்சிருப்பாங்க, அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த பழங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம எங்கே வந்து நம்ம களத்துக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ நம்ம களத்துக்கு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லா பழத்தையுமே வந்து நம்ம பிரிக்கணும், பழுத்த பழம், அடுத்து வந்து பாதி பழுத்த பழம், அடுத்து காயாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ இது நொதித்தல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து இன்றைக்கி சாயங்காலம் அறுவடைக்கு வந்து பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கே வந்து நம்ம வந்து இதை வந்து பதப்படுத்தலுக்கு வந்து நம்ம கொண்டு போயிடணுங்க. அப்படி கொண்டு போகல அப்படி அடுத்த நாள் தான் நம்ம கொண்டு போகிறோன்னா இது என்ன ஆகுன்னா நொய்த்தல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம், அது அதிகமாக ஆயிடுச்சுன்னா காஃபியோட பல கலர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பழுப்பு நிறமாக மாறிடும். ஸோ இதில் வந்து 2 விதமாக வந்து பதப்படுத்துதல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ட்ரை மெத்தடுன்னு சொல்லுவோம், அதாவது வந்து அப்படியே வெயிலில் காய வச்சிடறது. இன்னொரு மெத்தட் வந்து ஈரமுறை மெத்தடுன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா வெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு முறையாக பண்ணுவோம். ஸோ நம்ம மெயினாக வந்து ஈர முறைகள் தான் வந்து அதிகமாக நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஈர முறைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, நமக்கு வந்து ஒரு பல்பர் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் வந்து பல்பர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நன்கு பழுத்த பழங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அது தண்ணி தொட்டியில் வந்து போட்டுருவாங்க. ஸோ தண்ணி தொட்டியில் போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தோல் எடுக்கும் இயந்திரத்தில் வந்து உள்ளே கொடுப்பாங்க. இது பார்த்திங்களா, ஒரு 1 HP மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரில் வந்து என்னென்னா, மேலே இருக்க தோலை மட்டும் வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து எடுத்துரும். தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, 2-3 times வந்து அந்த பழத்தை வந்து நிறையா தண்ணியை ஊற்றி கழுவிட்டே இருக்கும். ஏன் கழுவிட்டே இருக்கணும்னா, அந்த பழம் அந்த கொட்டை பார்க்கும்போது பழம் வந்து மேலே இருக்க தோல் வந்துடும். ஸோ அந்த கொட்டைக்கு மேலே வந்து வளவலுப்பு தன்மை நிறையா இருக்கும். ஸோ அந்த வளவலுப்பு தன்மை வந்து போகிறதுக்காக 2-3 times வந்து அதை வந்து நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம காய வைக்கணும். காய வைக்கிறது பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 10-12 centimeters. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சொல்லிடுவோம், காஃபி விவசாயிகள் எல்லாருமே வந்து மெயினாக வந்து ஒரு களம் வச்சுருப்பாங்க காஃபி காய வைக்கிறதுக்கு. ஸோ அந்த களத்தில் வந்து 10-12 centimeters மொத்தமாக வந்து நம்ம காஃபியை வந்து உங்களுக்கு காய வச்சிடும். ஸோ இது எவ்வளோ நாள் காய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து காஃபியோட வந்து கொட்டையோட ஈரப்பதம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 60-70% வந்து ஈரப்பதம் இருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு 10% கீழே வர மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம காய வைக்கணும். அப்படிங்கும்போது பார்க்கும்போது வந்து 18-20 days வரைக்கும் நம்ம காய வைக்கணுங்க. ஸோ என்றைக்குமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஸோ காஃபி வந்து நம்ம பயிரிடுற இடங்கள் பார்த்திங்களா, மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கும். ஸோ வந்து நம்ம காஃபி காய வைக்கும் போது என்னென்னா, சாயங்கால டைமில் வந்து பனிமூட்டமாக இருக்கும். ஸோ அப்போ திருப்பி என்னாகும், நம்ம காலையில் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சது மத்தியானம் சாயங்காலம் ஆகும்போது என்னாகும், அந்த பனிமூட்டத்தில் இருக்கும்போது அந்த பனியில் இருக்க ஈரப்பதமும் நம்ம காஃபி கொட்டையில் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாலித்தீன் பேப்பரில் வந்து அந்த களத்தில் வந்து நம்ம காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, 10-12 centimeters இருக்க காஃபி கொட்டைகளில் வந்து நம்ம எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தார்பாலின் மூலமாக வந்து சாயங்காலம் வந்து அதை நம்ம மூடி வச்சிடணுங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி காலையில் வந்தோன்னே என்ன பண்ணோம், அதை வந்து நம்ம எடுத்து விரித்து வச்சிடணுங்க. ஸோ விரித்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம 1 hour கண்டிப்பாக வந்து 1 hour அந்த காஃபியை வந்து நம்ம கிண்டி விடணும். ஸோ கிண்டி விடலை அப்படின்னா என்ன ஆகுன்னா, ஒரு பக்கமாக காஞ்சிடும், இன்னொரு பக்கம் கலர் வராதுங்க. என்றைக்குமே நம்ம ஐவரி கலர்னு சொல்லுவோம், அந்த கலர் வந்தால் தான் காஃபியில் வந்து மார்க்கெட்டில் போகுங்க. அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஈரப்பதம் அப்படின்னு சொன்னால், ஈரப்பதம் வந்து 10% கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா விலை போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா மிஷின் இருக்குது, மாய்ச்சர் மீட்டர் அது மாதிரி இருக்குங்க. அதில் வந்து நம்ம போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு காதில் போட்டு நம்ம கையில் ஒரு 10 coffee cups போட்டு குலுக்கினோம்னா நல்ல சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, மெட்டாலிக் சவுண்டுன்னு சொல்லுவோம், அந்த சவுண்டு வந்துச்சுன்னா காஃபி பழம் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. அப்படி இல்லை, அந்த சவுண்டு வந்து நல்லா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, காஃபி பழத்தை வந்து நம்ம அந்த கொட்டையை காய வச்ச கொட்டையை வாயில் போட்டு கடித்தோம்னா டக்குன்னு 2 உடஞ்சிருச்சு அப்படின்னா, இது 10% மாய்ச்சருக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்ம வாயில் வந்து மெல்லும் போது பபுள் கம் மாய் வந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து காயணும்னு அர்த்தங்க. அடுத்து வந்து காஃபியை வந்து நம்ம களத்தில் வந்து ஒரு 20 days காய வச்சிட்டோம், எல்லாமே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இது காஃபியில் வந்து காய வைக்கும் போது வந்து கொட்டைகள் வந்து ஒன்று வந்து சில இடங்களில் வந்து கருப்பு கலர் கொட்டைகள் இருக்குங்க. ஸோ கலர் மாறி இருக்க கொட்டைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிரித்து எடுக்கணுங்க. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பீபெரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரவுண்டாக இருக்குங்க. அடுத்து வந்து காஃபியில் இருக்க கருப்பு கொட்டைகள் இதெல்லாம் பிட்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம 50 kilos மூட்டையில் வந்து நம்ம தைச்சி வந்து நம்ம கீழே கொடுத்துருவோங்க. ஸோ கீழே கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலர் சார்ட்டர்ன்ற சொல்லுவாங்க, அதுக்குள்ளே அந்த காஃபி கொட்டைகள் எல்லாமே நம்ம உள்ளே அமுச்சுடும் போது என்ன ஆகும்னா, இது கலர் தனியாக வந்து ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துருங்க. ஸோ பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அடுத்து வந்து வறுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, ரோஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது இந்த ரோஸ்டிங்கில் வந்து ஒரு 167 degrees வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 5-6 minutes வரைக்கும் வைப்பாங்க. ஸோ இந்த 5-6 minutes வைக்கும்போது இது வந்து ப்ரௌன் கலராக வருங்க. நல்லா நம்ம காஃபி கொட்டப்போ நம்ம பார்க்குறோங்களா, அது மாதிரி ப்ரௌன் கலராக வருங்க. அதே மாதிரி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலராக வேணும்னா, உங்களுக்கு 171 degrees 175 degrees வரைக்கும் நம்ம ஒரு 4 5 minutes வச்சோன்னா டார்க் ப்ரௌன் கலராக வந்துடும். சொல்லுங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அறுவடையை வந்து இது பண்ணிடுறோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொட்டைகளை வந்து நம்ம ஸ்டேட்டாடியாக வந்து நம்ம விற்பனை மையத்துக்கு கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் தான் என்ன என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம அரைச்சோம்னா இதை வந்து காஃபியாக வந்து நம்ம பருக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது கூட வந்து என்றைக்குமே வந்து நம்ம காஃபி பானம் வந்து நம்ம குடிக்கும் போது கண்டிப்பாக வந்து ப்யூர் காஃபின்னு சொல்கிற இதை மட்டும்தான் குடிக்கணுங்க. ஸோ இது கூட நம்ம வந்து சிக்கரியை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த காஃபியோட இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து 70% காஃபி, 30% சிக்கரி, இல்லை 80% காஃபி, 20% சிக்கரி, இல்லை 60% காஃபி, 40% சிக்கரி. ஸோ இது மாதிரி வந்து ரேஷியோவில் வந்து நிறையா இருக்குங்க. நம்ம வந்து ப்யூர் காஃபி குடித்தோம்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அரபிக்கா காஃபி வந்து எப்படி நம்ம பதப்படுத்துகிறோன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வெட் மெத்தடு ஒன்று சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து ட்ரை மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம என்னென்னா இதை வந்து நம்ம பழத்தை எடுத்ததுக்கப்புறம் நொய்த்தல் வந்து பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் வைக்கணும்னா 24 to 36 hours வைக்கணுங்க. 36 hours வைக்கும்போது இது ட்ரை மெத்தட். ஸோ அப்படியே வந்து நம்ம பழத்தை அறுவடை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ 1.5 to 2 hours வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் என்னாகனா அந்த மேல் தோல் வந்து நம்ம கையில் வச்சு அழுத்தினோம்னா தனியாக வந்து பிதுங்கி வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம வெட் மெத்தடுக்கும் ட்ரை மெத்தடுக்கும் உள்ள வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொபஸ்டா காஃபி நம்ம பார்க்கும்போது ரொபஸ்டா காஃபியில் வந்து அறுவடை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பூ பூத்துலேருந்து வந்து 10 to 11 months ஆகுங்க அறுவடை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரே ஒரு அறுவடை தான். ஸோ பழம் ஃபுல்லாக பழுத்திருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம பழத்தை பறிச்சுட்டு வந்துடுவோம். பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து களத்தில் காய போட்டுருவோம். காய போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் நம்ம காய போட்டுறோம். காய போட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே மூட்டை பிடிச்சி அப்படியே வந்து நம்ம இது ரோஸ்டிங்க்கு வந்து போயிருங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து காஃபியை பொறுத்தவரை வந்து நம்ம அறுவடை நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ அறுவடை பண்ணதுக்கு உடனே வந்து நம்ம பதப்படுத்துதலுக்கு போயிடணும். அப்படி பதப்படுத்துறதுக்கு நம்ம போகல அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு கலர் வந்து கம்மியாயிரும். ஸோ விலையும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து காஃபியை வந்து நம்ம அறுவடை பண்ணி உங்களுக்கு பதப்படுத்துறதுல தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து காஃபியை வந்து நீங்கள் எத்தனை நாள், ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் வந்து காஃபி இப்போ விலை கம்மியாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராசஸிங்லாம் முடித்து ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் மூட்டை பிடிச்சி நம்ம குடோனில் வந்து வச்சிடலாங்க. குடோனில் வைக்கும் போது அதில் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை இல்லாத, ஸோ கீழே வந்து ஒரு 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 40-50 centimeters வந்து நம்ம பலகையை வச்சுட்டு அந்த பலகைக்கு மேலே வந்து இந்த காஃபியை வந்து மூட்டைகளை வந்து அடிக்கிடணுங்க. அடிக்கிட்டு மேலே தார்பாலின் போட்டு மூடிடணுங்க. ஸோ இது மாதிரி மூடியிருந்தோம்னா நமக்கு வந்து 7 to 8 months வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து காஃபியோட கலர் மாறுற வரைக்கும் வந்து அந்த ஐவரி கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் போது, ஸோ கலர் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா விலை கம்மியாயிருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்துடலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பதப்படுத்துதல் மற்றும் வந்து இந்த காஃபியில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட தொலைபேசி எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாங்க. என்னோட தொலைபேசி எண் வந்து 8 8 7 2 2 2 0 9 0. நன்றிங்க
நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது காஃபி சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்துதல் பற்றி முனைவர் ஆனந்த் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.